கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மகாமுனி திபாகரன், பஹபுதொலை இளம் ஒன்று தமிழ் வித்தியாலய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் கணித பாடத்தின் காலம் தொடர்பான பாட அலகினை கற்கப் போகின்றோம். பிள்ளைகளே, எங்களுடைய பாடத்தை இன்று கற்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என எனக்கு தெரியும். அந்த வகையிலே எங்களுடைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய கதை ஒன்றை கூறிவிட்டு எங்களுடைய பாடத்தை ஆரம்பிப்போமா? ஆம், அத்துடன் பிள்ளைகளே, இன்றைய பாடத்தை கற்பதற்கு உங்களுக்கு மிகவும் இலகுவாக அமையக்கூடிய வகையிலே சில கற்றல் உபகரணங்களை எடுத்து வைத்துக் கொண்டால் எங்களுடைய பாடத்தை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அந்த வகையிலே நீங்கள் இம்மாத கலண்டர் பகுதி ஒன்று எடுத்துக்கொண்டால் நல்லது, அல்லது மாத கலண்டருடன் உங்களுடைய கணித புத்தகம், பயிற்சி கோப்பிகள், அதே போல பென்சில், அலிரப்பர் போன்றவற்றையும் எடுத்துக்கொண்டால் மிக இலகுவாக இருக்கும் பிள்ளைகளே. அந்த வகையிலே எங்களுடைய பாடத்தின் இறுதி பகுதியிலே உங்களுடைய சுவர் கடிகாரம் ஒன்றும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டால் எங்களுடைய பாடத்தை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன மாணவர்களே, அப்படியானால் நாங்கள் முதலாவதாக ஒரு கதையை கேட்டுவிட்டு பாடத்துக்குள் செல்வோமா? ஆம், ஒரு ஊரிலே ஒரு வியாபாரி இருந்தார். அவரிடம் 2 கழுதைகள் இருந்தன. அந்த கழுதைகள் என்ன செய்ததென்றால் இவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும். அதாவது பொருட்களை கொண்டு வர, கொண்டு செல்ல போன்ற செயற்பாடுகளுக்காக இந்த கழுதைகள் இரண்டும் உதவி செய்து கொண்டிருக்கும். ஒரு நாள் இவருடைய கழுதைகள் இரண்டில் ஒன்று அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பால் அடைந்த கிணற்றில் விழுந்து விட்டது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் இருக்கவில்லை, ஆனால் மிகவும் ஆழமான பால் அடைந்த பழைய குளம். அப்பொழுது இவருக்கு சரியான கவலையாக போய்விட்டது. என்னடா செய்வது என்று அதை காப்பாற்றுவதற்கு கடும் முயற்சிகளை செய்தார். இருப்பினும் அதனை காப்பாற்ற முடியவில்லை. பலரும், பல பக்கத்து வீட்டார்கள் அல்லது பக்கத்து வீட்டு நண்பர்கள் என்றோரை அழைத்து இந்த கழுதையை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். இருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் தோல்வியில் சென்றன. அதே போல ஒரு முறை கால்களை கட்டி கழுதையை மேலே தூக்குவதற்கு முயற்சி செய்தும் அந்த கழுதை எத்தியது, உதைத்தது. இதனால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. அதே போல மேலே ஏணிகளை வைத்து இழுத்தாலும் கூட, அல்லது வேறு கயிறுகளை போட்டு இழுத்தாலும் கூட, இடையில் வந்து திடீரென அந்து கீழே விழுந்து விட்டது கழுதை. அதனால் கழுதைக்கு சரியான காயங்களும் அடிபட்டு விட்டன. இப்பொழுது 2 நாட்களாக சென்று விட்டன. அப்பொழுது அங்கே வந்த மக்கள் சொன்னார்கள், இந்த கழுதை மேலே தூக்கி கீழே விழுந்ததில் பல்வேறு காயங்களுக்கு உள்ளாகி 2 நாட்களாக சாப்பிடாமல் சோபை இழந்து இந்த கழுதை இருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் இந்த கழுதை இறந்துவிடும். ஆகவே இன்னும் 2 நாள் அது துடிதுடித்து சாவதை விட நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எல்லோரும் அந்த குழிமேல் மண்ணை போட்டு மூடி அந்த கழுதையை அப்படியே கொன்று விடுவோம் என்று சொன்னார்கள். இதை யோசித்த அந்த வியாபாரிக்கும் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. காரணம், இந்த தான் ஆசையாக வளர்த்த கழுதை துடிதுடித்து கஷ்டப்பட்டு சாவதை விட, உணவில்லாமல் காயங்களுடன் சாவதை விட, இவ்வாறு நாமளே கொன்று விடுவோம் என்று முயற்சி செய்து அந்த எல்லோரு மக்களும் என்ன செய்தார்கள் என்றால் அந்த குழியில் மண்ணை அள்ளி அள்ளி போட்டார்கள். இப்பொழுது சோபை இழந்து இருந்த கழுதை தன்மேல் விழும் மண்களை எல்லாம் உதறி 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 கீழே தள்ளியது, கால்களால் போட்டு மிதித்தது. அவ்வாறு மண்கள் போட 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 இந்த கழுதை உதறி 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 மெல்ல மெல்ல மேலே வந்தது. இறுதியில் மண்கள் போட்டு மண்ணல்லாற்றிய மல்லி அந்த குளத்தை போட்டு மூடிய பிறகும் அந்த குதிரை தன் மேற்பட்ட மண்களை தளரி தளரி அல்லது கிளறி 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 மேலே வந்துவிட்டது. ஒரு வாரியாக குழி மூடப்பட கழுதையும் தப்பித்து விட்டது. இப்பொழுது அந்த கழுதை சந்தோஷமாக அந்த வியாபாரி வீட்டிலே வசித்து வருகின்றது. இவ்வளவுதான் மாணவர்களே கதை. இந்த கதையை நீங்கள் என்ன விளங்கிக் கொண்டீர்கள்? ஆம், நாம் எந்த தருணத்தில் நமக்கு முடியாது என்று யோசிக்க கூடாது. எந்த நேரத்திலும் எங்களால் முடியும் என்ற அதாவது தன்னம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டும் பிள்ளைகளே. அவ்வாறு வாழும்போது எங்களால் எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் பாடசாலை நடைபெறாமல் இந்த கொரோனா காலப்பகுதியில் வீட்டில் இருப்பீர்கள். உங்களுடைய கல்ச்சர் செயற்பாடுகள் அனைத்தும் தடைபட்டு இருக்கின்றன. அதே போல உங்களுக்கு பாடசாலை செயற்பாடுகளும் மிகவும் அதாவது ஆன்லைன் வகுப்புகள் என்பன இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் எங்களுடைய மாணவர்கள் மனம் தளராமல் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சுயமாக கல்வி கற்று எங்களுடைய புத்தகங்களை பயிற்சிகளை செய்து அதே போல தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஏதாவது முயற்சிகளை செய்து நாங்கள் என்றாவது படித்து எதிர்காலத்தை நல்ல பிரஜைகளாக வளர வேண்டும் என்ற நம்பிக்கையை மட்டும் எங்களுடைய மாணவர்கள் எக்காரணம் கண்டும் கைவிடக்கூடாது என்பதை கூறி அந்த சந்தர்ப்பத்தை இந்த கதை உங்களுக்கு சொல்லி இருக்கும் என்ற நம்பிக்கையில் கதையை முடித்துக்கொண்டு எங்களுடைய பாடத்துக்குள் செல்வோம் பிள்ளைகளே. என்ன மாணவர்களே, கதை பிடித்திருந்தது தானே? அப்படியான நாங்கள் இப்பொழுது பாடத்தை ஆரம்பிப்போம். அந்த வகையிலே பிள்ளைகளே, இன்றைய பாட அழகான காலங்கள் என்ற அதாவது காலம் கணித பாடத்தின் காலம் தொடர்பான பாட அழகில் காலம் தொடர்பான பாட அழகை கற்பதன் மூலம் எங்களுக்கு பல்வேறு தேர்ச்சிகள் பெறக்கூடிய மாணவர்களாக நாங்கள் திகழ வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு நாட்கள் தொடர்பான விளக்கம், அதாவது கிழமை நாட்கள் தொடர்பான விளக்கம், மாதங்கள் தொடர்பான விளக்கம், மாதங்களின் பெயர்கள், அதே போல நேரம் தொடர்பான விளக்கம் என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த பாடலகை முடிவிலே. ஆகவே உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு நான் கூறும் விடயங்களை கவனமாக செவிமடுத்து அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுமாறு எங்களுடைய அன்பான மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டு முதலாவது செயற்பாடாக நாங்கள் முதலாவது கிழமை தொடர்பான விளக்கத்தை பெற்றுவிட்டு நாங்கள் அடுத்த செயற்பாட்டுக்கு செல்வோம் பிள்ளைகளே. குறிப்பாக கிழமை நாட்கள் என்று சொன்னால் ஒரு வாரம் அல்லது வார நாட்கள் அல்லது கிழமை நாட்கள் என்று நாங்கள் சொல்வோம். உங்களை எல்லோருக்கும் தெரியும் ஏழு நாட்களை கொண்டது ஒரு வாரம் என்று. அந்த வகையிலே இந்த ஏழு நாட்களை கொண்ட வாரத்தில் முதலாவது நாளாக நாங்கள் திங்கட்கிழமையை குறிப்பிடுவோம். ஆகவே எங்களுடைய மாணவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கிழமை நாட்களின் முதலாவது நாள் திங்கள், இரண்டாவது செவ்வாய், மூன்றாவது புதன்கிழமை, நான்காவது வியாழக்கிழமை, ஐந்தாவது வெள்ளிக்கிழமை, சனி ஆறாவது நாள், ஞாயிறு ஏழாவது. ஆகவே ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கின்றன என்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மாணவர்களே, இந்த கிழமை நாட்கள் தொடர்பான விளக்கத்தில் நாங்கள் சில கேள்விகள் வரும். குறிப்பாக எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் பொதுவாக வருகின்ற இந்த கேள்விகளில் ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இந்த கிழமை நாட்களுடைய முக்கியத்துவத்தை விளக்கப்படுத்த நான் எண்ணுகிறேன் பிள்ளைகளே. அந்த வகையிலே பாருங்கள், நான் ஒரு பிரச்சினத்தை குறிப்பிடுகிறேன். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை எனின் நாளை மறுதினம் எண்ணக்கிழமை. பாருங்கள், நேற்று முன்தினம் வியாழக்கிழமை எனின் நாளை மறுதினம் எண்ணக்கிழமை. இது போன்ற பிரசினங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. ஆகவே இந்த பிரசினத்துக்குரிய விடையை நாங்கள் தெரிவதற்கு எங்களுக்கு கிழமை தொடர்பான அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே கிழமை தொடர்பான அறிவிலே இந்த அறிவை பயன்படுத்தி எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டுவிட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அந்த வகையிலே பாருங்கள், நேற்று முன்தினம் வியாழக்கிழமை எனின் நாளை மறுதினம் எண்ணக்கிழமை. இப்போது நாங்கள் இதை எவ்வாறு இந்த விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், முதல் நாங்கள் ஒரு புள்ளியிட வேண்டும். நடுவலில் ஒரு புள்ளியிட்டு உங்களுடைய பயிற்சி கோப்பியில் அந்த புள்ளியை நீங்கள் இன்றைய தினமாக குறிப்பிட வேண்டும். அதாவது முதலில் ஒரு நடுவலில் ஒரு புள்ளி வைத்து அது இன்றைய தினம் அல்லது ஒரு ஒன்று என்று இட்டு அல்லது பூஜ்ஜியம் என்று இட்டு அந்த பூஜ்ஜியத்தில் இன்றைய தினம் என்று எழுதி கொள்ளுங்கள். பூஜ்ஜியம் இன்றைய தினம், பூஜ்ஜியத்துக்கு முன்பதாக, பூஜ்ஜியத்துக்கு முன்பதாக எழுதுங்கள் பார்ப்போம். நேற்று நேற்று ஒரு ஒன்று போட்டு அல்லது ஒரு பூஜை ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் இட்டு ஒன்று என்ற அடையாளத்தை இட்டு நேற்று. அதே போல அந்த ஒன்றுக்கு முன்பு முன்பு இரண்டு என்ற அடையாளத்தை இட்டு அது முந்த நாள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதாவது பூஜ்யம் இன்றைய நாள், பூஜ்யத்துக்கு முதலாவது உள்ள ஒன்று, அதாவது பூஜ்யத்துக்கு முன்னுக்குள்ள ஒன்று நேற்றைய தினமாகவும், அந்த ஒன்றுக்கு முன்பதாக உள்ள இரண்டு முந்த நாள் அல்லது முன்தினம் என்று கொள்ளப்படும். ஆகவே இன்று நேற்று முன்தினம் ஆக நாங்கள் இரண்டாவது என்ற எண்ணை நாங்கள் முன்தினம் என்று எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே போல பூஜ்யத்துக்கு திருப்பி பாருங்கள், பூஜ்யம் என்பது இன்று. ஆகவே இந்த பூஜ்யத்துக்கு பின்பக்கம் அடுத்த பகுதி அடுத்து ஒன்று என்று எழுதி, அதாவது பூஜ்யத்துக்கு முன்புதான் நாங்கள் முதலில் ஒன்று என்று எழுதினோம். ஆக இப்பொழுது பூஜ்யத்தின் பின்பக்கம் அடுத்ததாக ஒன்று என்று எழுதி நாளை என்று எழுதிக் கொள்ளுங்கள். பூஜ்யத்துக்கு அடுத்த பகுதி இரண்டு ஒன்று என்று எழுதி நாளை என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதே போல அந்த ஒன்றுக்கு அடுத்து இரண்டு என்று எழுதி நாளை மறுதினம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது எங்களால் அந்த நேற்று, அதாவது இன்று நேற்று முந்தைய நாள், அதே போல இன்று நாளை நாளை மறுதினம் என்ற வாரான ஒரு வரி வடிவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் இப்பொழுது பூஜ்யத்துக்கு முன்றுக்குள்ள ஒன்னு இரண்டு, இரண்டுக்கு செல்லுங்கள், அது முந்த நாள். அதே போல அந்த முந்த நாளுக்கு அடுத்து வருகின்ற ஒன்று என்ற இலக்கத்தில் உள்ளது நேற்று, அந்த ஒன்றுக்கு அடுத்து வருகின்ற பூஜ்யத்தில் இருப்பது இன்று, இந்த பூஜ்யத்துக்கு அடுத்து உள்ள ஒன்றில் இருப்பது நாளை, அந்த ஒன்றுக்கு அடுத்து உள்ள இரண்டு நாளை மறுதினம். ஆகவே எங்களால் நேற்றைய முன்தினம், நேற்று, இன்று, நாளை, நாளை மறுதினம் போன்ற நாட்களை எங்களால் ஒரு ஓர்டருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது பிரச்சினத்துக்கு செல்லுங்கள், நேற்று முன்தினம் வியாழக்கிழமையின் நாளை மறுதினம் என்ன கிழமை? பாருங்கள், நேற்று முன்தினம், அப்ப நேற்று முன்தினத்துக்கு நாங்கள் சென்று எங்களுக்குரிய இலக்கம் கண்டுபிடித்துள்ளோம். அதாவது பூஜ்யத்துக்கு முன்னுக்குள்ள இரண்டு, பூஜ்யத்துக்கு முன்னுக்குள்ள இரண்டு முந்த நாள் என்றால், முன்தினம் என்று நினைத்தால் அந்த முன்தினம் என்ன கிழமை என்று சொல்லியிருக்கிறார்கள்? வியாழக்கிழமை. அப்படி என்றால் வியாழக்கிழமையை எழுதுங்கள். அந்த இரண்டில் பூஜ்யத்துக்கு முன்னுக்குள்ள இரண்டில் வியாழக்கிழமை, பூஜ்யத்துக்கு முன்னுக்குள்ள ஒன்றில் வெள்ளிக்கிழமை, பூஜ்யம் சனிக்கிழமை, அடுத்து பூஜ்யத்துக்கு அடுத்து வருகின்ற ஒன்று ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதே போல அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வருகின்ற இரண்டு திங்கக்கிழமை. ஆகவே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை எனின் நாளை மறுதினம் என்ன கிழமை என்று கேட்டால் எங்களால் தெளிவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும், திங்கட்கிழமை. என்ன மாணவர்களே, புரிந்துவிட்டதுதானே? உங்கள் மாணவர்களுக்கு இது இலகுவாக புரிந்திருக்கும். அந்த வகையிலே எங்களுக்கு இப்பொழுது வாரம் தொடர்பான அல்லது கிழமை நாட்கள் தொடர்பான தெளிவை எங்களுடைய மாணவர்கள் பெற்றிருப்பீர்கள். அடுத்த வகையிலே நான் கடந்த வார எங்களுடைய பாட செயற்பாடில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எங்களுடைய மாணவர்கள், அதிகமான மாணவர்கள் விடையெழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த மாணவர்களில் முதலாவதாகவும் சரியாகவும் விடையெழுதிய மூன்று மாணவர்களின் பெயர்களை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். காரணம், அந்த மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையிலே எங்களுக்கு முதலாவதாக விடையெழுதி அனுப்பி, அதே போல சரியான விடையை எழுதி அனுப்பிய முதலாவது மாணவனாக பதுலை சரஸ்வதி கனிஷ்ட வித்யாலயத்துடைய மாணவன் ஏம் ஸ்ரீ பிரணவ் அவருக்கும், அதே போல பதுலை மொரக்கொல்ல தமிழ் வித்யாலய, அதாவது மொரக்கொல்ல தமிழ் வித்யாலயத்துடைய மாணவி பி டுலிசிகா என்ற மாணவிக்கும், அதே போல பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியுடைய மாணவி ரா நிகிர்த்தா ஆகிய மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் உங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் நீங்கள் எல்லா வெற்றிகளும் பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்வோம். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் மாதம் தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். மாதம், அந்த வகையிலே ஒரு வருடத்தில் உங்களுக்கு தெரியும் 12 மாதங்கள் இருக்கின்றன. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றன. அப்படியானால் இந்த மாதங்களுடைய பெயர்களை வரிசையாக எழுதுங்கள் பார்ப்போம். ஆம், நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எழுதுங்கள். அதாவது ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதுங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த மாதம் தொடர்பான வருகின்ற பிரசினங்களை இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகளே, மாதம் தொடர்பான விளக்கத்தின் முதலாவது மாதமாக வருவது ஜனவரி. முதலாவது மாதம் ஜனவரி, அடுத்ததாக பிப்ரவரி, அடுத்து மார்ச், நான்காவது மாதமாக ஏப்ரல், ஐந்தாவதாக மே. மன்னர்களை எழுதிக் கொள்ளுங்கள். அதாவது முதலாவது ஜனவரி, இரண்டாவது பிப்ரவரி, மூன்றாவது மார்ச், நான்காவது ஏப்ரல், ஐந்தாவது மே, ஆறாவது ஜூன், ஏழாவது ஜூலை, எட்டாவது ஆகஸ்ட், ஒன்பது செப்டம்பர், பத்து அக்டோபர், பதினொன்று நவம்பர், பன்னிரண்டு டிசம்பர். சொல்கின்றேன், மீண்டும் பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்றவாறு ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன. என்ன மாணவர்களே, தெளிவுதானே? அப்படியானால் இந்த மாதங்களில் உள்ள நாட்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் அவதானிக்க வேண்டும். உங்களுடைய மாத கலண்டரை எடுத்து பாருங்கள் பிள்ளைகளே. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய மாத கலண்டரை பெற்றோர்கள் உதவியுடன் எடுத்து வைத்துக் கொள்ள சொல்லி. அப்படியானால் பாருங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் வித்தியாசமான நாட்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாதத்தை எடுத்து பாருங்கள். இம்மாதத்தின் பெயர் என்ன? ஆகஸ்ட். பாருங்கள் எத்தனை நாட்கள் இருக்கின்றது என்று. அதாவது இந்த மாதம் செப்டம்பர் என்ன? செப்டம்பர். இந்த மாதத்துக்கு முதல் மாதம் ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் எத்தனை நாட்கள் இருக்கின்றது என்று. 31 நாட்கள் இருக்கின்றன. அதே போல செப்டம்பர் மாதத்தில் 30 நாட்கள் இருக்கின்றன. அதே போல ஜூலை மாதத்தில் 31 நாட்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மாதத்தில் உள்ள நாட்களினுடைய எண்ணிக்கை வித்தியாசப்படுகின்றது. ஆகவே எந்தெந்த மாதங்களில் எத்தனை நாட்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதனை எங்களுடைய கைவிரல்களை பயன்படுத்தி இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இது தொடர்பான விளக்கத்தை எங்களுடைய வகுப்பாசிரியர்கள் விளக்கி இருப்பார்கள். குறிப்பாக எங்களுடைய கைகளை மடக்கி அந்த குற்று உயர்வான பகுதியை நாங்கள் 31 நாட்கள் உள்ள மாதமாகவும், அந்த குற்றுக்கு அருகில் உள்ள குழி, அதாவது இரண்டு விரல்களுக்கு இடைப்பட்ட அந்த குழி போன்ற பகுதியை நாங்கள் 30 நாட்கள் உள்ள மாதமாகவும் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக முதலாவது குற்று ஜனவரியையும், இரண்டாவது அந்த குழி பிப்ரவரியையும், மூன்றாவது குற்று மார்ச் மாதத்தையும் அப்படி கூறிக்கொண்டே போகலாம். ஆக இதை இந்த தொடர்பான விளக்கமும் உங்களுடைய மாணவர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது இந்த குற்றை பயன்படுத்தி எவ்வாறு ஒவ்வொரு மாதத்திலும் நாட்கள் இருக்கின்றது என்று பார்ப்போம். ஜனவரி மாதத்தில் 31 நாட்கள் இருக்கின்றன. அதே போல பிள்ளைகள், பிப்ரவரி மாதத்தில் 28 அல்லது 29 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மாதத்தில் 28 அல்லது 29 நாட்கள் இருக்கும். ஆக இந்த பிப்ரவரி மாதத்தில் 28-29 ஆகிய நாட்களுடைய எண்ணிக்கைகள் எவ்வாறு நாங்கள் வித்தியாசம் கண்டு கொள்வது என்றால், சாதாரண வடிவத்தில் பிள்ளைகளே 28 நாட்கள் இருக்கும். அதாவது சாதாரண வருடத்தில் உள்ள பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும். அதே போல லீப் வருடத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் இருக்கும். இந்த லீப் வருடம் என்பது பிள்ளைகளே 4 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற வருடமாகும். குறிப்பாக இந்த மாதம் கடந்த வருடம், அதாவது கடந்த வருடம் வந்திருந்தது. அதாவது 2020 ஆண்டு லீப் வருடமாக கணிக்கப்பட்டது. அதே போல அடுத்ததாக லீப் வருடம் வருவது 2024 ஆண்டு. ஆகவே 4 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த லீப் வருடம் வரும். இந்த லீப் வருடத்துடைய விசேடத்தன்மை என்னவென்றால், பிப்ரவரி மாதம் 29 நாட்களாக இருக்கும். அதே போல லீப் வருடத்தில் மொத்த நாட்களின் எண்ணிக்கை 366 இருக்கும். 366 இருக்கும். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகளே, ஜனவரி மாதத்தில் 31 நாட்கள் இருக்கின்றன, பிப்ரவரி மாதத்தில் 28-29 நாட்கள் இருக்கின்றன. அதாவது சாதாரண வருடமாக இருந்தால் பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்களும், லீப் வருடமாக இருந்தால் பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்களும் இருக்கும். அதே போல மார்ச் மாதத்தில் பிள்ளைகள் 31 நாட்கள் இருக்கின்றன. எழுதிக் கொள்ளுங்கள் எங்களுடைய பிள்ளைகளே. அதாவது ஜனவரி 31, பிப்ரவரி 28 அல்லது 29, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் பாருங்கள் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. பாருங்கள் மீண்டும் கூறுகிறேன், ஜனவரி 31, பிப்ரவரி 28 அல்லது 29, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, சாதாரண வருடத்தில் இந்த மாதங்களுடைய நாட்களின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி பார்த்தால், குறிப்பாக சாதாரண வருடத்தில் பிப்ரவரி 28 நாட்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய எண்களையும் நாங்கள் கூட்டி பார்க்கும் போது எண்ணிக்கையும் மொத்தமாக 365 நாட்கள் இருக்கும். ஆகவே ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கின்றன. ஆனால் லீஃப் வருடத்தில் பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் இருக்கின்றபடியினால் ஒரு இலக்கம் கூடி 366 நாட்களாக வரும். லீஃப் வருடத்தில் நாட்களுடைய மொத்த எண்ணிக்கை 366 அமையும். என்னமானவர்களே, தெளிவுதானே? இப்பொழுது நான் குறிப்பிட்ட அந்த மாதங்களுடைய பெயர்களையும் அந்த மாதங்களில் வரும் நாட்களுடைய எண்ணிக்கையும் நன்று அவதானியங்கள் பார்ப்போம். என்னமானவர்களே, அவதானிக்கின்றீர்களா? பாருங்கள். இப்பொழுது இதனை வைத்து, இதனை அடிப்படையாக கொண்டு பல கேள்விகள் எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்றன. அந்த வகையிலே பாருங்கள், இங்கே 31 நாட்கள் வருகின்ற மாதங்கள் எத்தனை? ஒரு வருடத்தில் 31 நாட்கள் இருக்கின்ற மாதங்கள் எத்தனை? பாருங்கள். இந்த கேள்விக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு விடை கண்டுகொள்ளியதாக இருக்கின்றதா? இருக்கின்றது. காரணம், எங்களுடைய அதாவது மாதங்களுடைய பெயர்களும் நாட்களுடைய எண்ணிக்கையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே பாருங்கள், ஜனவரி, மார்ச், அதே போல மே, அதே போல ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் என்ற மாதங்கள் 31 நாட்களை கொண்டுள்ளன. ஆகவே 31 நாட்களை கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை 7. அதே போல பாருங்கள், 30 நாட்கள் கொண்ட மாதங்களை பாருங்கள் பிள்ளைகளே, ஏப்ரல், அதே போல ஜூலை, அதாவது ஜூன், ஜூலை அல்ல பிள்ளைகளே, ஜூன், அதே போல செப்டம்பர், அதே போல நவம்பர் போன்ற 4 மாதங்கள் 30 நாட்களை கொண்டுள்ளன. அத்துடன் 28 அல்லது 29 நாட்களை கொண்ட மாதங்கள் 1 இருக்கின்றது. குறிப்பாக 28 நாட்களை கொண்ட, அதாவது சாதாரண வருடத்தில் 28 நாட்களை கொண்ட பிப்ரவரி மாதமும், அதே போல லீஃப் வருடத்தில் 29 நாட்களை கொண்ட பிப்ரவரி மாதம் காணப்படுகின்றது. ஆகவே 31 நாட்களை கொண்ட மாதம் 7 இருக்கின்றன. அதே போல 30 நாட்களை கொண்ட மாதங்கள் 4 இருக்கின்றன. அதே போல 28 அல்லது 29 நாட்களை கொண்ட பிப்ரவரி மாதம் 1. ஆகவே மொத்தமாக 12 மாதங்கள் இருக்கின்றன என்ற தெளிவு எங்களுடைய மாணவர்களுக்கு வந்திருக்கும். அடுத்ததாக பிள்ளைகளே, இந்த நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக மேலும் ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றேன். பாருங்கள், அடுத்தடுத்து 31 நாட்கள் வருகின்ற மாதங்களின் எண்ணிக்கை யாது? அடுத்தடுத்து 31 நாட்கள் வருகின்ற மாதங்களின் எண்ணிக்கை யாது? அந்த மாதங்களின் பெயர், மாதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. என்னமானவர்களே, கரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதானே? 31 நாட்களை கொண்ட, அதாவது அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதம் எது? ஜூலை, ஆகஸ்ட், அதாவது கடந்த மாதமும் கடந்த மாதத்துக்கு முதல் மாதமும் 31 நாட்களை கொண்ட மாதங்கள். ஆகவே இது போன்ற கேள்விகளும் வருகின்றன. ஆகவே 31 நாட்களை கொண்ட அடுத்தடுத்து கொண்ட மாதங்கள் ஜூலை, அதே போல ஆகஸ்ட் என்ற தெளிவு எங்களுடைய மாணவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். என்ன மாணவர்களே, இவ்வாறான கேள்விகள் தான் இந்த மாதங்களை அடிப்படையாக வைத்து கேள்விகள் வருகின்றன. மேலும் சில கேள்விகளை உங்களிடம் முன்வைக்கின்றேன். அதாவது இந்த வருடம் தொடர்பான, அதாவது மாதங்கள் அல்லது இந்த நாட்கள் தொடர்பான விளக்கப்படுகின்ற இந்த காலம் தொடர்பான பாடத்தில் மேலும் சில நுணுக்கங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக ஒரு வருடத்தின் முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கின்றதோ அதே கிழமைதான் அந்த வருடத்தின் இறுதி நாளாகவும் அமையும். குறிப்பாக சாதாரண வருடம், இதை நீங்கள் மாணவர்களே, நீங்கள் சாதாரண வருடம் லீப் வருடம் தொடர்பான தெளிவு கவனமாக இருக்கின்றபடியின் பட்சத்தில் மாத்திரமே உங்களுக்கு இது தொடர்பான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சாதாரண வருடத்தில் அந்த வருடத்தின் முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கின்றதோ, அதாவது முதலாவது முதலாம் திகதி என்ன கிழமையாக இருக்கின்றதோ, அதேதான் அந்த சாதாரண வருடத்தில் காணப்படுகின்ற 365 நாட்களில் 365வது நாளும் முதல் நாளை போன்றே அதே திகதியை அதே கிழமையை பிரதிபலிக்கும். குறிப்பாக முதலாம் திகதி ஒரு வருடத்தின் முதலாம் திகதி, அதாவது ஒரு சாதாரண வருடத்தின் முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருக்குமானால் அந்த வருடத்தின் இறுதி நாளாக காணப்படுகின்ற 365வது நாளும் அதே திங்கட்கிழமையாகத்தான் இருக்கும். அதே போல பிள்ளைகளே, லீஃப் வருடத்தில் முதல் திகதி என்ன கிழமையாக இருக்கின்றதோ அதற்கு அடுத்த நாள் அந்த வருடத்தின் இறுதி நாளாக அமையும். குறிப்பாக லீஃப் வருடத்தின் முதலாவது திகதி முதலாம் திகதி, அதாவது ஜனவரி மாதத்தின் முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் 31 திகதி 366வது நாளாக இருக்கும். அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். பிள்ளைகளே, என்ன மாணவர்களே, இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல மாணவர்களே, இந்த மாதங்களை அடிப்படையாக வந்து மேலும் சில கேள்விகள் வருகின்றன. அந்த கேள்வியையும் உங்களிடம் நான் இப்பொழுது விளங்கப்படுத்த போகின்றேன். அதாவது முதலாம் திகதி, அதாவது ஜனவரி மாதத்தின் முதலாம் திகதி திங்கக்கிழமையாக காணப்பட்டால் ஜனவரி மாதத்தின் 20 திகதி என்ன கிழமை? மாணவர்களே நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதத்தின் முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் ஜனவரி மாதத்தின் அதே ஜனவரி மாதத்தின் 20 திகதி என்ன கிழமையாக இருக்கும்? இது போன்ற கேள்விகள் தொடர்ச்சியாக வருகின்றன. பிள்ளைகளே, இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றன, 7 கூட்டி இதனுடைய விடையை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகளே, ஜனவரி மாதத்தின் முதலாம் திகதி திங்கக்கிழமை, ஆக உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்தில் 7 இருக்கின்றன. ஆகவே அந்த 7 அந்த கழித்தால் அடுத்து வருகின்றது அதே திகதியாகத்தான் இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், ஜனவரி மாதம் முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த முதலாம் திகதியுடன் 7 கூட்டும் போது அடுத்து வருகின்ற நாள் அதே நாளாகத்தான் அமையும். அந்த வகையில் பாருங்கள், முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் முதலாம் திகதியுடன் 7 கூட்டினால், 7 ஒன்றை கூட்டினால் 8, ஆகவே 8 திகதி திங்கக்கிழமையாக அமையும். ஆக இப்பொழுது நாங்கள் 8 கூட்டினால் என்ன விடை வருகிறதோ அதுவும் திங்கக்கிழமையாக இருக்கும். பாருங்கள், 8 கூட்டினால் 15, 15 திகதியும் திங்கக்கிழமையாக இருக்கும். ஆகவே 15 கூட்டினால் என்ன கிழமையோ அதுவும் திங்கக்கிழமையாக இருக்கும். குறிப்பாக 15 கூட்டினால் 22 திகதி திங்கக்கிழமையாக இருக்கும். எங்களுக்கு தேவையான விடை 20 திகதி. ஆகவே 22 திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் 21 திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அதே போல 20 திகதி என்ன கிழமையாக இருக்கும்? வெள்ளிக்கிழமையாக இருக்கும். பிள்ளைகளே, அதை நாங்கள் பின்வருமாறு முறையிலும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 8 திகதி திங்க, அதாவது 1 திகதி முதலாம் திகதி திங்கக்கிழமை என்று கூறினார்கள், 20 திகதி என்ன கிழமை என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த திகதியுடன் 7 கூட்ட வேண்டும். ஆகவே முதலாம் திகதி திங்கக்கிழமையாக இருந்தால் அதனுடன் 7 கூட்டினால் 8 திகதி திங்கக்கிழமை, 8 7 கூட்டினால் 15 திகதி திங்கக்கிழமை. ஆகவே 16 திகதி செவ்வாய்க்கிழமை, 17 திகதி புதன்கிழமை, 18 திகதி வியாழக்கிழமை, 19 திகதி வெள்ளிக்கிழமை, ஆகவே 20 திகதி சனிக்கிழமையாக அமையும். இதுவும் எங்களுடைய மாணவர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான தெளிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும் பிள்ளைகளே. அதே போல இந்த வருடத்தை அடிப்படையாக கொண்டு மேலும் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. குறிப்பாக வருடத்தின் சரி நடுவே அமையும் நாள் எத்தனையாவது நாள்? ஒரு வருடத்தின் சரி நடுவே அமையும் நாள் எத்தனையாவது நாள் என்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இதனை நாங்கள் எவ்வாறு அடையாளம் கொண்டு கொள்வது என்றால், எங்களுடைய வருடத்தினுடைய மொத்த நாட்களை 2 பிரிக்கும் போது விடை ஒற்றை எண்ணாக வரும் பட்சத்தில் அது என்னவாக சரி வருடத்தின் சரி நடுவான நாளாக காணப்படும். ஆக நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, லீஃப் வருடம் 366 நாட்கள் இருக்கும், 366 நாட்கள் இருக்கும். இதனை நாங்கள் 2 பிரித்தால் மொத்தமாக 2 பிரித்தால் விடை எங்களுக்கு 183 வரும். அதாவது 183 வரும். பாருங்கள் பிள்ளைகளே. ஆக இதனை எங்களுக்கு 183 வரும், 83 ஆம் வரும். ஆக இதனை நாங்கள் லீஃப் வருடத்தின் நடுநாளாக கொள்ள முடியாது, காரணம் அது சமமாக வரும். காரணம் 183 இரண்டு இரண்டாக பிரிக்க முடியும், இரண்டாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளே, சாதாரண வருடத்தை தான் எங்களால் இரண்டாக பிரித்து எங்களுடைய விடையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 365 என்பதை இரண்டால் பிரித்தால் 182 வருகிறது, 182 வருகிறது. அதாவது ஒற்றை எண்ணாக வராமல் பிள்ளைகளே, இரட்டை எண்ணாக வந்தால் அதனுடன் ஒன்றை கூட்டி நாங்கள் எங்களுடைய வருடத்தினுடைய நடுநாளை கண்டுபிடிக்க வேண்டும். நடுநாள் கட்டாயம் ஒற்றை எண்ணாக இருக்கும். பாருங்கள், 365 இரண்டாக பிரித்தால் 182 ஆகவே 182 முன்னுக்கும் 182 பின்னுக்கும் இருக்கின்றது. அதாவது 183 நாளுக்கு முன்னுக்கு 182 நாட்களும், 183 நாட்கு பின்னுக்கு 182 நாட்களும் இருக்கின்றன. ஆகவே மொத்தம் 365 நாட்கள். ஆகவே வருடத்தின், அதாவது சாதாரண வருடத்தின் சரி நடுவே அமையும் நாள் 183 நாள், 183 நாள் என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல லீஃப் வருடத்தை நாங்கள் சரி நடுவே பிரிப்பது கடினம், காரணம் அது இரண்டும் சமமாக அமையும். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதுதானே? அடுத்ததாக நாங்கள் மேலும் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது பிள்ளைகளே. அதாவது 2015 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் கோவிந்தன் தனது 30வது பிறந்த தினத்தை எந்த ஆண்டு கொண்டாடுவார்? 2015 இந்த மாணவர்களே, இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்பியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கான விடையை எனக்கு கண்டுபிடித்து அனுப்பக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய இலக்கம் உங்களுக்கு தெரியும், 0777880045 47. அதாவது உங்களுக்கான முதலாவது கேள்வி, 2015 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் கோவிந்தன் தனது 30வது பிறந்த தினத்தை எந்த ஆண்டு கொண்டாடுவார், அதாவது கொண்டாடியிருப்பார். பாருங்க, 2015 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் கோவிந்தன் தனது 30வது பிறந்த தினத்தை எந்த ஆண்டு கொண்டாடியிருப்பார் என்ற விடையை எனக்கு தொலைபேசி மூலம் தொலைபேசிக்கு குறுந்தகவல் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய இந்த மாதங்கள் மற்றும் வாரங்கள் தொடர்பான பகுதிகளை எங்களுடைய காலம் தொடர்பான அழகிலிருந்து முடித்துக்கொண்டு, அடுத்ததாக நாங்கள் நேரம் தொடர்பான விடயத்தை ஆராய்வோம் பிள்ளைகளே. பாருங்கள், எங்களுக்கு நேரம் தொடர்பான விளக்கம் 3, 4 போன்ற வகுப்புகளில் எங்களுடைய மாணவர்கள் கற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே ஒரு நிமிடத்தில் 60 இருக்கின்றன, ஒரு நிமிடத்தில் 60 இருக்கின்றன. ஆகவே காலத்தை அளக்கும் மிகவும் மிகவும் சிறிய அளவீடு செகண்ட், காலத்தை அளக்கும் மிகவும் சிறிய அளவு செகண்ட். 60 ஒரு நிமிடமாகும், 60 ஒரு நிமிடமாகும். ஆக காலத்தை அளக்கும் மிகவும் சிறிய அலகில் இரண்டாவதாக காணப்படுவது நிமிடம். அடுத்ததாக காலத்தை அளக்கும் அளவீடாக மணித்தியாலம் காணப்படுகின்றது பிள்ளைகளே. ஆக உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 60 ஒரு நிமிடமாக கணிக்கப்படுகின்றது, 60 ஒரு மணித்தியாலமாக கணிக்கப்படுகின்றது, 60 ஒரு மணித்தியாலமாக கணிக்கப்படுகின்றது. அதே போல 24 ஒரு நாளாக கணிக்கப்படுகின்றது பிள்ளைகளே, 24 ஒரு நாளாக கணிக்கப்படுகின்றது. அதே போல 7 என்னவாக கணிக்கப்படுகின்றது, ஒரு வாரமாகவும். அதே போல மாதங்களின் எண்ணிக்கை கேட்ப 1 இருக்கின்றன உங்களுக்கு தெரியும். அதே போல 12 ஒரு வருடமாகவும் கணிக்கப்படுகின்றது பிள்ளைகளே. ஆகவே காலம் தொடர்பான தெளிவு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கும். ஆகவே இந்த மணித்தியாலம் தொடர்பான விடயத்தில் பிள்ளைகளே, 60 ஒரு நிமிடம் என்று பார்த்தோம். அதே போல 60 ஒரு நிமிடம் என்று பார்த்தோம். அதே போல 60 ஒரு மணித்தியாலம், அதே போல 24 மணி தியாலம் ஒரு நாள். இது தொடர்பான விளக்கம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். அந்த வகையிலே நாங்கள் 24 மணி தியாலம் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் இன்று கற்றுக்கொள்வோம். காரணம், கடந்த வாரமும் நாங்கள் 24 மணி தியாலம் தொடர்பான விடயங்களை அறிந்திருந்தோம் அல்லவா பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இன்று மேலதிகமாக 24 மணி தியால கடிகாரம் எவ்வாறு நியம முறையில் எப்படி கூறுவதென பார்ப்போம். நியம முறையில் பிள்ளைகள் அல்லது 24 மணி தியால கடிகாரத்தில் நேரத்தை எழுதும் போது மணித்தியாலம் 2 இலக்கங்களாலும் நிமிடங்கள் 2 இலக்கங்களாலும் காட்டப்பட வேண்டும். அத்துடன் மணித்தியால இலக்கங்களுக்கும் நிமிட இலக்கங்களுக்கும் இடையில் 2 குற்றுக்கள் இடப்பட வேண்டும். இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். இருந்தாலும் இது தொடர்பான கேள்விகள் அதிகமாக வருகின்றபடியினால் மேலதிகமாக எங்களுக்கு இதற்குரிய நேரத்தை ஒதுக்குவது கட்டாயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பாருங்கள், உதாரணமாக 1 மணி என்றால் அதனை நியம முறையில் எழுதும் போது 0, 1, 2 குற்றுக்கள், அதே போல 0, 0 என்று எழுத வேண்டும். அதாவது 0, 1, 2 குற்றுக்கள் 0, 0 என்றே எழுத வேண்டும் பிள்ளைகளே. அதே போல 3 மணி என்றால் 0, 3, 2 குற்றுக்கள் 0, 0 என எழுத வேண்டும். இவ்வாறு 24 மணி நேர கடிகாரத்தில் முற்பகல் 1 மணி தொடக்கம், முற்பகல் அல்லது பகல் வேளை, முற்பகல் என்பது பகல் வேளை, 12 மணி வரை 1, 2, 3, 4 என 12 வரை வளமை போல நேரத்தை குறிக்க முடியும். ஆனால் அதே 24 நேர கடிகாரத்தில் பிற்பகல் அதாவது பகல் 12 மணிக்கு பிறகு நேரம் குறிக்கும் முறை மாறுபடும். அதாவது பிற்பகல் 1 மணியை நாங்கள் 13 மணி என்போம், அதனை 13, 2 குற்றுக்கள் 0, 0 என எழுத வேண்டும். பிற்பகல் 2 மணியை 14 மணி என்போம், அதனை நாங்கள் 14, 2 குற்றுக்கள் 0, 0 என எழுத வேண்டும். இவ்வாறு 3 மணியை நாங்கள் 15 மணி எனவும், 4 மணியை நாங்கள் 16 மணி எனவும், 5 மணியை நாங்கள் 17 மணி எனவும், தொடர்ந்து இரவு அதாவது இரவு பிற்பகல் 11 மணியை 23 என கொண்டே என்றவாறே கொண்டு சேர முடியும் பிள்ளைகளே. இரவு பிற்பகல் அதாவது இரவு பிற்பகல் 11:59 அதாவது எழுதும் போது 23, 2 குற்று 59 அதாவது 23, 2 குற்றுகள் 59 என குறிப்பிடுவோம். அதாவது 23:59 ஒரு நிமிடம் சேர்ந்தால் 24 மணித்தியாலம் முடிவடையும். ஆக இந்த 24 மணித்தியாலம் என்பது கடிகாரத்தில் காட்டப்படாது பிள்ளைகளே. 23:59 அடுத்து கடிகார நியம அதாவது இந்த 24 மணித்தியால கடிகாரத்தில் 0, 0, 0, 0 என 4 0 மாறும். அதாவது 24 மணித்தியாலம் அதாவது இரவு 12 மணி என்பதை 24 மணித்தியாலம் என காட்டாது, 0, 0, 0, 0 என்றவாறுதான் காட்டும் பிள்ளைகளே. ஆகவே அவ்வாறு 0, 0 என காட்டும் போது, 4 0 காட்டும் போது எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், முதல் நாள் முடிவடைந்து மறுநாள் தொடங்கிவிட்டது என்பதை எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இது போன்ற கேள்விகளும் வருகின்றன. ஆகவே நள்ளிரவு 12 மணி 24 மணித்தியாலம் அதாவது 0, 0, 0 என 4 0 வரும்போது அது நள்ளிரவு 12 மணி என எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நியம நேரத்தில் உள்ள 22 மணி என்பது சாதாரண நேரத்தில் பிள்ளைகளே 10 மணி என்று கொள்ள முடியும். அதே போல 19 மணி என்பது சாதாரண நேரத்தில் 7 மணியாக கணிக்கப்படும். அதே போல 20 மணி என்பது சாதாரண நேரத்தில் 8 மணி எனவும், 24 மணி நேரத்தை சாதாரண மணி நேரத்துக்கு மாற்றவும் முடியும். நேரம் பாடத்தில் கட்டாயமாக நாம் மணி நிமிடம் ஆகிய சொற்களை பயன்படுத்துவதை மறந்துவிடக் கூடாது பிள்ளைகளே. அதாவது நாங்கள் எழுதும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இலக்கங்களை மாத்திரம் எழுதி விட்டு வந்தால் அது தொடர்பான விடை பூர்ணமாகாது. குறிப்பாக பாடசாலைக்கு எங்களுடைய மாணவர்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள் என கேட்டால் 7:30 என்று நீங்கள் எழுதிவிட்டால் இது விடையாக அமையாது. நீங்கள் எழுத வேண்டும் 7:30 பாடசாலைக்கு வருவோம், அதாவது 7:30 என நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். 7:30 என எழுதிட்டால் அந்த விடை பூர்ணமான விடையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பிள்ளைகளே என்ற விடயத்தையும் எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாணவர்களே, உங்களுக்கு இந்த மணித்தியாலம் தொடர்பான பாடம் விளங்கி இருக்கின்றதா? ஆம், எங்களுடைய மாணவர்களுக்கு இது தொடர்பாக நாங்கள் பல இந்த வகுப்புகளை நடத்தி இருக்கின்றபடியினால் இது தொடர்பான விளக்கம் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே பிள்ளைகளே, நீங்கள் இந்த மணித்தியாலம் தொடர்பான விளக்கத்தினை உங்களுடைய கணித பாடம், அதாவது கணித பாட புத்தகமாக, கணயுக பாட புத்தகத்தில் பாட அழகாக காணப்படுகின்ற 8 அதாவது நேரம் 1 என்று காணப்படுகின்றது 35, அதே போல நேரம் 2 என காணப்படுகின்றது 111 என்பவற்றில் இந்த நேரம் தொடர்பான, காலங்களை அடிப்படையாக கொண்ட நேரம் தொடர்பான பாட அளவுடன் தொடர்புபட்ட கேள்விகள் அதிகமாக காணப்படுகின்றன பிள்ளைகளே. ஆகவே அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் செய்து வைத்துக் கொண்டால், பாடசாலை தொடங்கிய பிறகு உங்களுடைய வகுப்பாசிரியர்களிடம் காட்டி அதுக்குரிய பெறுபேறுகளை அல்லது அதனுடைய உண்மைத்தன்மைகளை பெருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மாணவர்களே, உங்களுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் உங்களுடைய கணித பாட புத்தகத்தின் பக்க விளக்கம் 111 எடுத்துக்கொள்ளுங்கள், பார்ப்போம். எடுத்துவிட்டீர்களா மாணவர்களே? அதாவது உங்களுடைய கணித பாடத்தின் நேரம் 2, பாட அழகு 22, பக்க விளக்கம் 111 என்பதை எடுத்துக்கொண்டால் அதிலே பிரசினங்கள் காணப்படுகின்றன. அதாவது செலவிட்ட நேரத்தை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பான பிரசினங்கள் காணப்படுகின்றன. அதனை முதலாவதாக உதாரணம் என்ற வகையில் ஒரு பிரசனம் தரப்படுகிறது. அதாவது ஒரு பேருந்து முற்பகல் 3:45 குர்ணாகலிலிருந்து புறப்பட்டு முற்பகல் 8 கொழும்பு கோட்டையில் பயணத்தை முடித்துக் கொண்டது. ஆகவே பயணத்துக்காக செலவிட்ட நேரம் எவ்வளவு என்றவாறான ஒரு பிரசினம் இருக்கின்றது. இதனை நாங்கள் பிள்ளைகளே எழுதும் போது ஒரு வாக்கியமாக எழுதி உங்களுடைய பிரசினத்தை தீர்க்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். குறிப்பாக பயணத்தை முடித்த நேரம், அதாவது நாங்கள் அதனுடைய பயண நேரத்தை கேட்டிருந்தால் நாங்கள் பயணத்தை முடித்த நேரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த நேரத்தை கழித்தால் உங்களுக்கான விடை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகளே, பயணத்தை முடித்த நேரம் முற்பகல் 8 பயணத்தை முடித்த நேரம் முற்பகல் 8 முற்பகல் என்பது எங்களுடைய மாணவர்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியது போல பகல் 12 முற்பட்ட காலப்பகுதியை நாங்கள் முற்பகல் எனவும், பகல் 12 பிற்பட்ட காலப்பகுதியை நாங்கள் பிற்பகல் எனவும் குறிப்பிடுவோம். அதாவது பகல் 12 தொடக்கம் இரவு 12 வரை பிற்பகல் எனவும், அதே போல இரவு 12 தொடக்கம், அதாவது புதிய நாள் தொடக்கம், புதிய நாள் தொடங்குவது அன்றைய நாளின் இரவு, அதாவது அன்றைய முதல் நாளின் இரவு 12. ஆகவே இரவு 12 தொடக்கம் மதியம் பகல் 12 வரையான காலப்பகுதியை நாங்கள் முற்பகல் எனவும், அதே போல பகல் 12 தொடக்கம் இரவு 12 வரையான காலப்பகுதியை நாங்கள் பிற்பகல் எனவும் குறிப்பிடுவோம். ஆகவே எங்களுடைய மாணவர்களுக்கு அது தொடர்பான விளக்கம் இருக்கும். ஆகவே பயணத்தை முடித்த நேரம் முற்பகல் 8, பயணத்தை ஆரம்பித்த நேரம் முற்பகல் 3:45. ஆகவே எழுதி பாருங்கள், 1 நிமிட நிரலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது நிமிட நிரலில் 60 நிமிட நிரலில் 7 கணிக்கப்படுகின்றது. இந்த வாராக கழிக்கும் போது விடை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 15 நிமிடம். இதுல கட்டாயம் எங்களுடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த எங்களுடைய விடை முற்பகலையும் பிற்பகலையும் அடிப்படையாக கொண்டு காணப்படுமாக இருந்தால் நீங்கள் விடை எழுதும் போது அதனுடைய விடையானது எவ்வாறு முற்பகல் பிற்பகலாக காணப்படுகின்றதோ அதே போல் நீங்கள் எழுத வேண்டும். குறிப்பாக காலை 8 மணிக்கு, அதாவது முற்பகல் 8 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த பேருந்தானது மாலை 2 மணிக்கு பயணத்தை முடிவடைந்தது என்றால், அல்லது 8 மணிக்கு ஆரம்பித்த பயணமானது 6 மணித்தியாலங்கள் பின் பயணத்தை முடித்தது என்றால் அது 2 மணித்தியாலத்துக்கு முடித்திருக்கும், அதாவது 2 மணிக்கு முடித்திருக்கும். ஆகவே 2 மணி என்பது பகல், பிற்பகலாக காணப்படும். ஆகவே முற்பகல் ஆரம்பித்த பயணம் பிற்பகலாக முடிகின்றது. ஆகவே நீங்கள் முற்பகல் பிற்பகல் தொடர்பான தெளிவான விடையும் நீங்கள் உங்களுடைய பரீட்சையில் எழுத வேண்டும். ஆகவே இது தொடர்பான பிரசினங்கள் உங்களுடைய பாட புத்தகம் 111 காணப்படுகின்றது. அவற்றை நீங்கள் எடுத்து அந்த பயிற்சிகளை செய்து உங்களுடைய பயிற்சிகளில் ஈடுபடுமாறு எங்களுடைய மாணவர்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய இந்த காலம் தொடர்பான பாட அலகிலிருந்து விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு உங்களுடைய விடைகள், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கேள்விக்குரிய விடையை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடந்து விடைபெறும் நான் மகாமுனி திபாகரன், பகபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி மாணவர்களே.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.